அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன், இளையதம்பி தயானந்தா. அமெரிக்கா அரை நூற்றாண்டுகளுக்கு மேற்பட்ட காலத்தின் பின்னர் தனது தூதுவராலயத்தை கியூபாவில் இன்று திறந்து வைத்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையேயான பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா தனது தூதுவராலயத்தை கியூபாவில் மூடியது. 1961 கியூபாவில் அமெரிக்க தூதுவராலயம் மூடப்பட்ட வேளையில் அமெரிக்க கொடியை இறக்கிய தற்போது ஓய்வு பெற்ற 3 கடற்படை அதிகாரிகள் கியூப தேசிய கீதம் இசைக்க அமெரிக்க கொடியை மீண்டும் இன்று அங்கு ஏற்றி வைத்தார்கள். அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஜான் ஹெரி தனது உரையின் போது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இது என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
2 உலகப் போரில் ஜப்பான் தோற்கடிக்கப்பட்ட 70th ஆண்டு நிறைவை நினைவுகூறுமாக ஜப்பானின் பிரதமர் ஷின்சோ அபே உரையாற்றும் போது பல லட்சக்கணக்கான அப்பாவி மக்களின் தியாகங்கள் குறித்து தமது அனுதாபங்களை தெரிவித்தார். சீனாவினாலும் தென்கொரியாவினாலும் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட இந்த ஜப்பானிய உரையில் பிரதமர் அபே தொடர்ந்து குறிப்பிடும்போது இந்த வட்டாரத்தில் ஏற்படுத்தப்பட்ட கொடிய துன்பியல் அனுபவங்கள் பற்றி ஜப்பான் மனம் மறந்து வேண்டும் என்று கூறினார். ஜப்பான் நடத்தியது நாடு பிடிக்கும் ஒரு ஆக்கிரமிப்பு போர் என்று சொல்வதை மட்டும் பிரதமர் தவிர்த்துக் கொண்டார். 2 உலகப் போரோடு எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத இன்றைய ஜப்பானின் இளைய தலைமுறையினரும் எதிர்கால தலைமுறையினரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முன்கூட்டியே தீர்மானித்துவிடக் கூடாது என்றும் ஜப்பானிய பிரதமர் ஷின்சோ அபே தெரிவித்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஆஸ்திரியாவின் வியன்னா நகருக்கு அருகே அமைந்திருக்கும் பிரதான புலம்பெயர் குடியேறிகள் மையத்தின் நிலைமை மிகுந்த வெட்கத்திற்குரியதாக இருப்பதாக அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ட்ராய்ஸ் கிரீச்சன் என்ற இடத்தில் இருக்கும் இந்த நிலையத்தில் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 1500 பேர் வெட்ட வழியிலேயே படுத்துலங்குவதாக அம்னிஸ்டி கூறியிருக்கிறது. சுகாதார வசதிகளற்ற இந்த நிலையம் மிக தவறாக ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதாகவும் மிக குறைந்த அளவிலேயே அங்கு மருத்துவ வசதிகள் இருப்பதாகவும் அது மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறது.
லிபியாவில் முன்னாள் ஆட்சியாளர் கர்னல் கடாஃபியின் சொந்த ஊரான சிர்டே நகரைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய குழுவுக்கும் இஸ்லாமிக் ஸ்டேட் IS வன்மாவத குழுவுக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெறுவதாக லிபிய செய்திகள் கூறுகின்றன. பெண்களும் குழந்தைகளும் உட்பட 37 பேர் கொல்லப்பட்டதாக அறிக்கை ஒன்று கூறுகிறது. 6 முன்னர் கடந்த பிப்ரவரியில் IS வன்மவாதிகள் சிர்டே நகரை கைப்பற்றியிருந்தார்கள். இந்த வன்மவாதிகளுக்கும் உள்ளூர் இஸ்லாமியவாதிகளுக்கும் இடையில் நிலை வந்த பதற்ற நிலை இவ்வாறு ஆரம்பத்தில் வன்முறை கலவரமாக வெடித்தது. இந்த கிளர்ச்சியை IS வன்மவாத குழு அடக்கியிருப்பதாக சமீபத்திய அறிக்கைகள் சுட்டிக்காட்டியுள்ளன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
புதிய கடன் திட்டத்திற்கு கிரேக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பதை அடுத்து ஈரோ வலிய நாடுகளின் நிதியமைச்சர்கள் கிரேக்க நாட்டிற்கான 3rd கடன் அளிப்பு திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். கிரேக்கம் அளித்திருக்கும் சீரமைப்பு உறுதிமொழிகளை அது கடைபிடித்து செயற்படுவதை கூடியிருக்கும் அமைச்சர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என ஈரோ நாணய குழுமத்தின் தலைவர் ஜெரோன் தெரிவித்திருக்கிறார்.
இஸ்ரேலிய சிறையில் கடந்த சுமார் 60 நாட்களாக உண்ணாவிரதம் அனுஷ்டித்தவர் முகமது அலன் என்ற பாலஸ்தீனியர் இப்போது தமது சுயநினைவை இழந்திருக்கிறார். முகமது அலனின் உடல்நிலை மோசமடைந்து வருகிறது என்ற காரணத்திற்காக அவரை விடுதலை செய்துவிட முடியாது என்று இஸ்ரேலின் சிறைச்சாலை நிர்வாகிகள் மறுத்திருக்கிறார்கள்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
உலகின் மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றான சீனாவின் தியாஜின் நகர துறைமுகத்தில் அபாயகரமான பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்ட கிடங்கில் இடம்பெற்ற பாரிய வெடிப்புச் சம்பவங்கள் கடந்த புதன்கிழமை இடம்பெற்றன. இப்பாரிய வெடிப்புச் சம்பவங்களின் பின்னரும் அந்த பிரதேசத்தில் காற்று மற்றும் நீரின் தரம் பாதுகாப்பான நிலையிலேயே இருப்பதாக சீன அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். 21 தீயணைப்பு படையினர் உட்பட குறைந்தது 56 பேர் கொல்லப்பட்ட இந்த சம்பவங்களுக்கான காரணம் பற்றி அதிகாரிகள் இன்னும் ஆராய்ந்து வருகிறார்கள்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.